الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العظيم. عن عرباض بن السارية رضي الله عنه خطبنا رسول الله صلى الله عليه وسلم وجلت منها القلوب وذرفت منها العيون وقال في آخره ومن يعش منكم بعدي فسترى اختلافا كثيرا فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நன்னடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விளக்கல்களிலிருந்தும் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு சோதனை மிக்க காலத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். சொல்லப்போனால் எங்களுடைய ஆயுள் காலத்தில் நாங்கள் காணாத மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்குள் எங்களை அறியாமலே நாங்கள் நகர்த்தப்பட்டு நாளுக்கு நாள் அந்த நெருக்கடியான வாழ்க்கைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட மிகையாகாது. அந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வரும்போது, இப்படியான நெருக்கடிகள் வரும்போது அல்லாஹுவை நம்பி அன்பு தூதர் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள்
எங்களுடைய சிந்தனைக்கு பட்ட விதத்திலே செயற்பட முடியாது. எங்களுடைய புத்திகளுக்கும் அபிப்பிராயங்களுக்கும் ஏற்ப நாங்கள் செயற்படுவது எங்களை ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டார். ஆகவே முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் அழகான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், துயரமான துக்கமான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வசதி வாய்ப்புடன் வாழ்கின்றோம் அந்த வசதியான நிலைமையை எப்படி பயன்படுத்த வேண்டும், நெருக்கடியும் வறுமையும் கஷ்டமும் பட்டினியும் ஏற்படுகின்றது அல்லது எங்களுக்கு வறுமை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக வழிகாட்டி தந்த ஒரு மார்க்கம்தான் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம்கள் எந்த ஒரு நிலைமையும் வரும்போது முஸ்லிம் அல்லாதவர்கள் சிந்திப்பதை போன்று சிந்திக்க முடியாது. அவர்கள் கதைப்பதை எல்லாம் நாங்கள் கதைக்க முடியாது. அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் எங்களுக்குள் நாங்கள் பரிமாற முடியாது. மாற்றமாக முஸ்லிம்களாகிய நாங்கள் நமது முன்னோர்களிடத்தில் போக வேண்டும். எமது ஆதியில் இருந்த மிகப்பெரிய முன்னோர்கள் தான் அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த அண்மையான சஹாபாக்கள், அவர்களுக்கு பிறகு வந்த தாபியூன்கள், அவர்களுக்கு பிறகு வந்த தபவு தாபியங்கள், இவர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி சொல்லப்பட்ட நல்ல காலத்தில் ஹைருல் குரூனிலே வாழ்ந்த மக்கள். அவர்களுடைய காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறதா? அப்படி பிரச்சனைகள் வந்தபோது அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அந்த சஹாபாக்களிலே இருந்த பெருமதியான தலைவர்கள், ஊரினுடைய பிரமுகர்கள், ஊரிலுள்ள முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள், கல்விமான்கள் எப்படி நடந்து அந்த நிலைமையை வெற்றி கொண்டார்கள்? அந்த நிலைமைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய கிருபையினால் நமது முன்னோர்களான இமாம்கள் சரித்திரங்களாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம்களின் மீது பொறுப்பு நமது முன்னோர்களுடைய வாழ்க்கையில் இருந்து இப்படியான நிலைமைகளுக்கு படிப்பினைகளை பெற்று அதன் பிரகாரம் செயற்படுவதை தவிர எல்லோரும் சொல்வதை சொல்லிக்கொண்டு எல்லோரும் செயற்படுவதை போன்று செயற்பட்டு படுதோல்வியை உலகத்திலும் மறுமையிலும் அடைந்து கொள்வது அல்ல என்ற உண்மையை நாங்கள் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு என்ன காரணம் என்றால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று எங்களை விட்டு பிரிந்து 1400 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அவர்கள் உலகத்தில் வாழும் போது பிற்காலத்திலே எனது உம்மத்திலே உள்ள மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பார்கள். அவர்களுக்குரிய வழிகாட்டலையும் நான் கொடுத்துவிட்டு போக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. இருபாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஹுத்பா செய்தாங்க, ஒரு பயான் செய்தாங்க. அந்த பயான் சாதாரண நாட்களில் செய்யப்படக்கூடிய பயானாக இருக்கல்ல, பேச்சுகள் ரொம்பவும் காட்டமாக இருந்தது. அவர்களுடைய பயானை கேட்டவர்களின் உள்ளங்கள் பயத்தினால் நடுங்க ஆரம்பித்து விட்டது. மக்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது. உள்ளங்களை மிகவும் குமுற வைக்கும், அழ வைக்கும் மிகவும் மிகவும் ஒரு பயங்கரமான குத்துபாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான அந்த உபதேசம் அமைந்திருந்தது. அதனுடைய கடைசி பகுதியில் சொல்றாங்க, ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் பாதி, என்னோடு நான் உலகத்தில் இருக்கும் போது வாழ்றவங்க பெரிய அளவில் பிரச்சனையை கண்டுகொள்ள மாட்டீங்க, என்னுடைய மௌத்துக்கு பிறகு யார் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களோ அவங்க நிறைய கருத்து மோதல்களை காண்பீங்க. இந்த உம்மத்துக்குள்ள ஒற்றுமை இருக்காது. ஆளுக்கொரு கருத்து, நபருக்கொரு கருத்து, ஊருக்கொரு கருத்து, கட்சிக்கொரு கருத்து, இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கருத்து சரியானது என்று அந்த கருத்தை ஊண்டி பிடித்துக் கொண்டு செயற்படுவதனால் நிறைய முரண்பாடுகளை பார்ப்பீங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்தில் இருக்கிற புத்திசாலித்தனமான முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த உபதேசம், அந்த காலத்தில் எல்லாரோட கருத்தையும் பக்கத்தில் வைங்க, நீங்க என்ன தெரியுமா செய்யணும், என்னுடைய சுன்னத்துகளை இறுகி பிடிச்சிக்கோங்க. என்னுடையது மட்டுமல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி பெற்ற நாலு ஹலீஃபாக்கள் அந்த குலஃபாவுர் ராஷிதுங்களுடைய சுன்னத்துகளையும் பற்றி பிடிங்க. சாதாரணமாக பற்றி பிடித்தால் கூட தப்ப மாட்டீங்க, கடைவாய் பல்லால மிகவும் இறுக்கமாக பிடித்துக்கோங்க. அபு அலைஹா பின் நவாஜி, மனிதன் இறைச்சி சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவது கடைவாய் பல், கடுமையான ஒரு பல் அது. அந்த பல்லினால ஒரு உணவு பொருளை எப்படி இறுக பிடித்துக் கொள்கிறீர்களோ, இது போன்று என்னுடைய சுன்னத்துகளை, என்னுடைய குலஃபாக்களுடைய சுன்னத்துகளை பிடித்துக்கோங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற குலப்பகரமான நிலைமைகளில் நாங்கள் நடந்து கொள்வதற்கு மிக அழகான வழிகாட்டலை எங்களுக்கு தந்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அந்த அடிப்படையிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த புண்ணியமான ஒளிமயமான காலத்தில் இப்படியான பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, அதை தொடர்ந்து வந்த பஞ்சம், இது போன்ற நிலைமைகள் வந்திருக்கிறதா என்று பார்த்தால், ஆம், அவர்கள் நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு ஒரே ஒரு தடவை அப்படியான பிரச்சனை வந்திருக்கிறது. அதுவும் மதீனா முனவ்வராவுடைய காலத்தில் அல்ல, மக்கா முகர்ரமாவிலே அவர்கள் இருக்கின்ற காலம். ஏன் காரணம் என்றால், மக்காவிலே அவர்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய உடல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறுக்காக நின்று தடைகளை போட்டாங்க. காபாவில சுதந்திரமாக தொழ முடியாது, இஸ்லாமிய முறை பிரகாரம் அவர்களுக்கு தவாப் செய்ய முடியாது, ஹஜ் செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது. சுஜூதிலே இருக்கும் போது அழுகிய ஒட்டகத்தின் குடல்கள் போட்டு அவர்கள் நோவிக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பொருளாதாரத்திலே அவர்கள் முடக்கப்படுகிறார்கள். யாராவது அவர்களை சந்திக்க வந்தால் அந்த வெளியூர் வாசிகள் கூட அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு நெருக்கடியான நிலைமை. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் கருணை உள்ளம் கொண்டவர்கள், ஆனால் அவர்களை கூட தாங்க முடியாத ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்திட்டார். சஹீஹ் புகாரியில இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ தான் செஞ்சாங்க, ஒரு துஆ தான் செஞ்சாங்க, யா அல்லாஹ், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வந்த பஞ்சத்தை போல ஒரு பஞ்சத்தை இவர்களுக்கு கொடுத்து இவர்களுடைய ஆட்டத்தை அடக்கி இவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செஞ்சிடேன். காலத்திலே வந்ததை போன்ற பஞ்சத்தை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்று துவா செஞ்சார். அந்த துவா கபூலாகிறதுக்கு நீண்ட நாள் போகாது. ரஹ்மத்துல் ஆலமீனுடைய துவா, ரஹ்மத்துல் ஆலமீனுடைய மனக்குமுறல் அல்லாஹ்விடத்திலே போய் சேருகிறது. மக்காவில் உள்ள குஃபார்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. உணவு இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் முதலாவதாக வயோதிபர்கள் மரணிக்கும் செய்தி வருகிறது. சாப்பிட இல்லாம முதலாவது பாதிக்கப்படுறது வயோதிபர்கள், சிறுவர்கள், அதற்கு பிறகு பெண்கள், அதற்கு பிறகு பாதிப்புக்குள்ளான அங்கவீனர்கள். நாளுக்கு நாள் மக்காவுடைய நிலைமை மோசம். ஒரு நேரம் சாப்பிடுறாங்க, அடுத்த நேரம் பசியில. எந்த அளவுக்கு பசியினுடைய கொடூரம் என்றால், பார்க்கிறது எல்லாம் புகை மாதிரி தெரியுது, புகை மண்டலத்தை போன்று தெரிகிறது. புகையல்ல, அவங்களோட பார்வையில பலகீனம் ஏற்படுகிறது, அவ்வளவுக்கு பட்டினி. ஆட்டை கொண்டு போய் அறுக்கிறாங்க, ஏ வந்தது வெறும் பஞ்சம் அல்ல, அல்லாஹுடைய தண்டனை வந்திருக்கிறது. ஆட்டை அறுத்தால், ஆட்டை அறுக்கும் போதே அதிலிருந்து துருவாடை வீசுது, அதில ரத்தம் இல்ல, ஆட்டினுடைய ரத்தம் கூட வற்றி போயிருக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாம அந்த மக்காவுடைய குறைசிகள் புரிஞ்சு கொண்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தொந்தரவுதான். எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது, இவரை போய் சமாளிச்சா தான் இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட முடியும். அதனால அபு சுஃபியான் வந்தாரு, வந்து சொன்னாரு, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தான் இன பந்துக்களோட சேர்ந்து நடவுங்க, அடுத்த மனிதர்களுக்கு உதவுங்க என்று சொல்லி எங்களுக்கு உபதேசம் செய்றீங்க. உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள் குறைசிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் உங்களோட அல்லாஹ் விட்ட துஆ செய்யுங்க, எங்களோட கஷ்டங்களை நீக்க சொல்லி என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரோகியாக இருந்தாலும், தன்னை அடித்தவர்கள், தன்னை ஊறு நீக்கம் செய்தவர்கள், தன்னை திட்டியவர்கள், தன்னை சூனியக்காரன் என்று சொன்னவர்கள், தன்னை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள், தனக்கு எதிராக சதி செய்தவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உம்மத்தல்லவா, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறான். அடுத்த கட்டம், அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கிறான். எந்த அளவுக்கு புகாரி சரீஃபில் வருகிறதா, குறைசிகள் செத்த பிராணிகளை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. செத்த பிராணிகளை சாப்பிட்டாங்க, முள்ளுகளை கூட இடித்து சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பட்டினி, உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, திரும்பவும் அல்லாஹ் அந்த தண்டனையை நீக்கிட்டார். நீக்கின பிறகு அல்லாஹ்வை திரும்ப மறந்துட்டாங்க, திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் இதனை பற்றி சூரத்து துஹான்ல சொல்றான், திரும்பவும் கஷ்டம் கொடுத்ததனாலதான் அவங்கள நாங்க பத்ர் யுத்தத்துல பெரிசா பிடிச்சோம். யௌம நபத்ஷுல் பத்ஷதல் குப்ரா இன்னா முன்தகிமூன், நாங்க பத்ர்ல பிடிச்சோம், அவங்களை பிடி, நாங்க பழிவாங்க நினைச்சோம், தன்னனை கொடுக்க நினைச்சோம், தன்னனை கொடுக்கிறதுக்கு சக்தி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பத்ஷத்துல் குப்ராவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கிற தஃப்ஸீர், கஸ்வத்து பத்ர், பத்ருடைய யுத்தத்திலே பிடித்த பிடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் கண்ட ஒரு பஞ்சமான காலம். அது அவர்களுக்கு சாதகமாக, அவர்களுக்கு உதவியாக, அவர்களுடைய மேன்மையை உயர்த்துவதற்காக குஃபார்கள் மீது ரப்பு சாட்டிய ஒரு தண்டனை. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் அப்படியொரு நிலைமைய பார்க்கல. ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுமார் 2.5 வருட காலம் அவர்களுடைய ஆட்சியை முடித்துட்டு உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹதரத் சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் உலகத்தின் பல இடங்களுக்கு பரவுது. இங்கே எகிப்திலும் முஸ்லிம்கள், அங்கே ஈராக்கிலும் முஸ்லிம்கள், யமனிலும் முஸ்லிம்கள், சிரியாவினுடைய ஷாமிலும் முஸ்லிம்கள், நாலா பக்கத்திலேயும் இஸ்லாம் பறந்து விரிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஹிஜ்ரி 18வது ஆண்டு, ஹிஜ்ரி 18வது ஆண்டு அரபு உலகம் காணாத ஒரு கொடூரத்தை காண்கிறது. அரபு மக்கள் சந்திக்காத மிகப்பெரிய ஒரு பயங்கரத்தை பார்க்கிறார்கள். அதுதான் மதீனாவுடைய 9 மாத காலத்தினுடைய பஞ்சம். எந்த அளவுக்கு என்றா, சரித்திர ஆசிரியர்கள் ஹிஜ்ரி 18க்கு ஒரு பேரையே வச்சுட்டாங்க, ஆமுர் ரமாத். ஆமுர் ரமாத், ரமாத் என்று சொல்றது சாம்பலுக்கு, விறகு பத்தி அதிலிருந்து வரக்கூடிய சாம்பலுக்கு சொல்றது, ஊதி நிறத்துக்கு சொல்றது ஆமுர் ரமாத். உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் ரமாத் என்று பேர் வச்சான்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம், மதீனாவினுடைய பூமி கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணத்தின் காரணமாக சுடுபட்டு சுடு சாம்பலை போன்று அந்த பூமி காட்சி அளித்தது. அதனால ரமாத் என்று பேர் வச்சாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல அந்த பிரச்சனை வந்ததில இருந்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒழுங்காக சாப்பிடல, குடிக்கல, அல்லாஹ் தன் மீது சுமத்தியுள்ள இந்த மக்களின் பொறுப்பை சரியாக செய்து இந்த மக்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று இரவு பகலாக அலைஞ்சாங்க. அதனால் ஹஜரத் உமருடைய நிறமெல்லாம் மாறி கருப்பு நிறத்துக்கு அமைவாக, சாய்வாக ஹஜரத் உமருடைய நிறம் மாறினதுனால ரமா அது சாம்பல் நிறம் என்றே அந்த ஆண்டுக்கு பெயர் வைக்கப்பட்டதாகவும் கூட சில வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு கடுமையான ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால், மதீனாவில பல மாதங்கள் மழை இல்லை, மழை நின்று போச்சு. இதனால விவசாய உற்பத்தியும் இல்லை, கோதுமை வருகிறதில்லை, ஈச்சம்பழத்திலையும் தட்டுப்பாடு, நெய்யிலையும் தட்டுப்பாடு, ரொட்டி சுட முடியாது, ஈச்சம்பழங்களை சாப்பிட முடியாது. இப்படியான ஒரு நெருக்கடியான நிலைமை மதீனா முனவ்வராவில் உண்டாகு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கட்டத்தில நாங்க கண்டதை விடவும் மிக பயங்கரமான ஒரு கட்டத்தை சஹாபாக்கள் அந்த காலத்தில் சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் தான் அரபிகள் யாருன்ற உலகத்துக்கு காண்பிச்சாங்க, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுப்பது, பசித்தவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து உணவு வழங்குவது அரபிகளினுடைய ஒரு இயல்பான குணம், இஸ்லாம் ஆரம்பித்து வைத்த ஒரு சிறந்த ஒரு பண்பாடு. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்ற பட்டத்தை வாங்குவதற்கு முன்னால் அவர்களை உலகம் கண்ட அவர்களிடத்தில் இருந்த சிறப்பான பண்புகள்ல உள்ளது. ஏனென்றால் ஹிராவுடைய குகையில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திச்ச உடனே சைதுனா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் வேறு போட்டு வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ஹதீஜா நாயகி இடத்துல கண்ட விஷயங்களை சொல்றாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹி ஸலாத்து ஆறுதல் படுத்தி என்ன தெரியுமா, உங்களுக்கு அப்படி ஒன்றுமே நடக்காது, நீங்க பயப்படவாங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது. காரணம் என்ன, தஹ்மீலுல் கல்ல, மற்றவருடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டமாக சுமக்கிறாள். விருந்தாளிகள் வந்தா சிரித்த முகத்துடன் அவர்களை உபசரிக்கிறாள். கஷ்டவாளிகள் பெரும் நெருக்கடியான கட்டங்கள் வரும்போது சுயமாக இறங்கி நீங்க அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாள். இப்படியான பொது பணிகளில் ஈடுபடுற மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கஷ்டத்தை தரமாட்டான் என்றுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இருந்து உருவானவர், அன்னாருடைய பயிற்சிகளில் இருந்து உருவானவர், அல்லாஹுடைய ரசூலின் ஈமானிய பயான்களை கேட்டவர்கள், ரசூலுடைய உளக்குமுறல்களை கண்ணீர்களை கண்டவர்கள், இஸ்லாத்துக்கு தியாகம் செய்து உருவாகிய சையிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹிஜ்ரி 17 ரமாதுடைய காலத்தில் இருக்கிறார். அந்த காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட விதம் இருக்கிறதே, உலகத்தில் ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பொறுப்புதாரிகள், நிர்வாகங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பெரும் பாடத்தை படித்துக் கொடுக்கிறது. பொறுப்பு என்பது வெறுமனே எழுத்தல்ல, பொறுப்பு என்பது வெறுமனே பேச்சல்ல, பொறுப்பு என்பது வெறுமனே ஒரு பட்டமும் புகழும் அல்ல, பொறுப்பு என்பது அந்த பாரத்தை சுமக்க வேண்டும். அது ஒரு பாரம், அது ஒரு நெருப்பு. அந்த பாரத்தை எப்படியெல்லாம் ஹஜ்ரத் உமர் சுமந்து அந்த கஷ்டத்தை மக்களிடம் இருந்து இல்லாமல் ஆக்கினார்கள் என்று உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு மதீனாவில மக்களுக்கு கஷ்டம் என்றா, கோதுமை வயல்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்குது, மக்களுக்கு ஒரு பிடி உணவை தேடிக்கொள்வது கூட சிரமம், மக்களால பேசிக்கொள்ள முடியல, மிருகங்கள் எல்லாம் செத்து மடிஞ்சு கொண்டிருக்குது. அரபிகள் அவர்களுடைய மண்ணில கண்டிராத ஒரு மிகப்பெரிய அவலம், மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அங்கே ஏற்படுகிறது. எந்த அளவுக்குண்டா கிராமங்களில வாழக்கூடிய மக்கள் கிராமங்களை விட்டு அகதிகளாக வெளியேறிட்டாங்க, அகதிகளாக வெளியாகிட்டாங்க. ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் போது சுமாராக 60,000 மக்கள் மதீனாவை சுற்றி இருந்த கிராமங்களில் இருந்து வெளியாகி, கிராமங்களில இருந்தா பட்டினி சாவுதான் வரும், அங்கு மாவும் கிடைக்காது, மாமிசமும் கிடைக்காது. அதனால மதீனாவுக்கு போனா
அரசாங்கத்துடைய பைத்துல் மாலிலிருந்து ஏதாவது உணவுகள் பங்கிடுவாங்க. ஹஜ்ரத் உமருடைய கவனிப்பு எங்களுக்கு இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பில மக்கள் அங்கிருந்து கிளம்பி வந்து மதீனாவுக்குள்ள சுமார் 9 மாத காலங்களாக அகதிகளாக இருந்தான். இந்த கட்டத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த கவலை ஏற்படுகிறது. ஒரு நாள் இஷாவுடைய தொழுகையை தொழுகிறாங்க. ஆமுர் ரமாதான் அந்த காலத்தில் மக்கள் சிரமத்தோடு இருக்கிற காலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழக்கம் இருக்குது, இஷா தொழுதற்கு பிறகு மதீனாவை உளவு வருவாங்க, மதீனாவை வளம் வருவாங்க, மக்களுடைய கஷ்டங்களை கேட்டறிவாங்க. எங்க சாப்பாடு இருக்குது, எங்க சாப்பாடு இல்லை, யாரு நோயாளிகள், யாரு நோயாளியாக இருந்து குணம் பெற்றிருக்கிறாங்க, யாரு கஷ்டவாளிகள், இவைகளை தேடி தெரிகிறது. இஷாவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அதுக்கு ஒதுக்குவாங்க. ஆனால் திடீர்னு பார்க்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில சிரிப்பு சத்தங்களே கேட்கவில்லை, வீடுகளுக்குள்ள கதக்கிற சத்தமும் கேட்கவில்லை, யாருமே இன்னொரு மனிதனுடைய வீட்டை தட்டி யாசகம் கேட்கிறதும் இல்லை. இது மதீனாவில வளமையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஆனால் மதீனா மாறி இருக்குது. மதீனாவில சிரிப்பு சத்தம் இல்லை, மதீனாவில வாலிபர்களுடைய கதைகள் இல்லை, மதீனாவில பக்கீர்கள் கை நீட்ட காட்சிகள் தென்படல. தன்னுடைய ஊழியர்களிடத்துல கேட்கிறாங்க என்ன நடந்திருக்கு. அவங்க சொன்னாங்க மக்களுடைய நிலைமை ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது, ரொம்பவும் கஷ்டத்துல முழுந்துட்டாங்க, உணவுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு, எல்லா இடங்களுக்கும் போய் யாசகம் கேட்டு பார்க்கிறாங்க, யாசகம் கேட்டவர்களுக்கு எந்த வீட்டில் இருந்தும் மாவு கிடைக்கவில்லை, ரொட்டி கிடைக்கவில்லை. இதான நிராசையாகி அவங்க கேட்கிற பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. இதே போல மக்களுக்கு எந்த அளவுக்குண்டா மனதில சரியான கவலை, மனதில சரியான கவலை, முகத்தில சிரிப்பில்லை. இந்த கஷ்டத்தின் காரணமாக மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கிறாங்க இல்ல, மக்கள் தங்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க இல்ல, கஷ்டம்தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. இந்த செய்தி சொல்லப்பட்டதுதான் தாமதம். ஹதரத் உமருக்கு துனியாவே மாறி போனது போல ஆகிட்டான். நான் மதீனாவில இருக்கிறனா அல்லது வேறொரு பூமியில இருக்கிறனா என்று கூட அவர்களுக்கு புரியல. எந்த அளவுக்கு அவர்களுடைய நெஞ்சிலே கவலை ஏறுகிறது என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க பெரும் பெரும் மலைகள் கூட அந்த கவலையை தூக்கலாம். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கவலையை சுமக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றா அந்த சோதனையான காலத்தில் ஹஜ்ரத் உமரை போன்று மக்களுக்கு உபகாரம் செய்த ஒரு தலைவர் உலகத்தில் இருக்க மாட்டார். வெறுமனை காசு கொடுத்துட்டு அரண்மனையில தூங்குறதல்ல, மக்களுக்கு கொஞ்சமாக உதவி செய்து போட்டு தானும் தன்னுடைய குடும்பமும் ஆடம்பரமாக தாம்பீகமாக வாழும் ஒரு தலைவர் அல்ல. ஹஜ்ரத் உமரை பத்தி சொல்றாங்க, அந்த 9 மாத காலமும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராவையில தூங்கலையா. 9 மாத காலம் இரவையில தூக்கம் இல்லை, பகலையில சாப்பிடுறதும் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமான உணவை தான் சாப்பிடுறாங்க. சொல்லுவாங்க எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள கஷ்டம் உமருக்கும் ஏற்படணும், மக்களுடைய பசிய உமரும் உணரணும், மக்களுடைய கண்ணீரை உமரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நானும் எல்லா மக்களை போலதான் இருப்பேன் சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். முதலாவது நாட்டில பசிக்கும் அவங்களுக்கு தானா, ஆனா கடைசியாக சாப்பிடுறது அவங்க தானா. சுபஹானல்லாஹ், உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான தலைவர். அவ்வளவு முதலாவது பசி வரும் அவங்களுக்கு, கடைசியாக பசி தீர்றதும் அவங்களுக்கு தான். எந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 9 மாத காலத்தில் எந்த ஒரு மனைவி கிட்டையும் புகழ்ல, மனைவிமார்களோட இன்பமாக இருக்கிறத விரும்பல. அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய கவலையை அவர்கள் சுமந்து கொள்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருக்கமான ஒரு ஹாதிம் ஊழியர் இருக்கிறார் ஹஜ்ரத் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க நாங்க அவங்களோட நெருக்கமாக இருந்த சஹாபாக்கள் எங்களுக்குள்ள கதைச்சு கொண்டோம், அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த கஷ்டத்தை அவசரமாக நீக்கல்ல என்று சொன்னா நாங்க பயப்படுறோம்.
ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு மௌத் ஆகிடுவாங்க. ஹஜரத் உமருடைய நெருக்கமாக இருந்தவங்க சொல்றாங்க, நாங்க பயந்தோம் ஹஜரத் உமர் மௌத் ஆகிடுவாங்க. ஏன்? பசியாலை அல்ல, சண்டைப்பிடிச்சி அல்ல, அவர்கள் மக்கள் மீது பட்ட இரக்கம், அந்த இரக்கத்தினால் அவர்களுக்கு வந்த கவலை, அந்த கவலையினால் இருதயம் வெடிச்சு மௌத்தாக போயிட்டுருவாங்கன்னு நாங்கள் பயப்பட்டோம் என்று ஹஜரத் அஸ்லம் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தன்னையும் தனது குடும்பத்தையும் எப்படி வைத்திருந்தார்கள்! இன்றுள்ள அரசியல் தலைவர்கள், இன்றுள்ள சமூக தலைவர்கள், இன்றுள்ள கல்விவான்கள், இன்றுள்ள புத்திஜீவிகள் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள், இந்த சோதனையான காலத்தில் காண வேண்டிய நிறைய விஷயங்கள் ஹஜரத் உமருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடியும். இன்றுள்ள தலைவர்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் பேச்சிலே மட்டும்தான் மக்களுடன் இறக்கம் என்று சொல்வார்கள், மக்களுடைய கவலையை உணர்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய மாளிகைகளில் பரிமாறப்படக்கூடிய உணவுகள், அவர்கள் செல்லுகின்ற உல்லாசமான இடங்கள், சுபஹானல்லாஹ், பேசுவது ஒன்று, வாழ்வது இன்னும் ஒன்று. அடிமட்டத்தில் இருந்து உயர் மட்டம் வரைக்கும் பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாமலே இன்றைய காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவங்க சொல்லல, அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லல, அவர்களோடு இருந்த பணியாளர்கள் சொல்றாங்க, ஹஜரத் உமருடைய காரியாலய ஊழியர்கள் சொல்றாங்க. ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஆமுர் ரமாதான் சொல்லும் அந்த பட்டினியான காலத்தில் ஒரு ஹுத்துபா செய்றாங்க. அவங்க ரொட்டிய சாப்பிடாம ரொட்டிய மக்களுக்கு கொடுத்துட்டு எண்ணெய மட்டும் குடிப்பாங்க. எண்ணெய மாத்திரம் ஹஜரத் உமர் குடிப்பாங்க. ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, வயிற்றுக்குள் இருந்து சத்தம் வருகிறது. வயிற்று பெறட்டுன்னு சொல்றோமே, இது போல வயிற்றிலிருந்து சத்தம் வருகிறது. ஏன்? பசியின் காரணமாக. எந்த அளவுக்கு சத்தம் வருகிறதுன்னா, பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கும் சத்தம் கேட்குது. ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு வயிற்ற பார்த்து பேசுறாங்க, கர்கிர் அவ் லா துகர்கிர், நீ சத்தம் போடு அல்லது சத்தம் போடாது, சத்தம் போடாமல் இரு. அல்லாஹ் மீது சத்தியமாக, முஸ்லிம் குழந்தைகளின் கண்ணீர் நின்று போகும் வரைக்கும் உமர் வயிறு நிறைய சாப்பிட மாட்டார் என்று வயிற்றுக்கு சொல்றாங்க. இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் குழந்தைகள் உணவில்லாமல் அழுகிறார்கள். இந்த குழந்தைகள் சிரிக்கிற வரைக்கும், இவர்களுடைய கண்ணீர் நிற்கிற வரைக்கும் உமருக்கு நிம்மதியான சாப்பாடு இருக்காது என்று ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தன்னைத்தானே சொல்லிக் கொள்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய ஒரு தூர பகுதி அஃசல் மதீனா, அந்த பகுதியில சில மக்கள் அறவே உணவில்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு தகவல் வருகிறது, ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி சாமான் பங்கிடல, ஹஜரத் உமர் என்ன செய்யறாங்க, தானே போறாங்க. ஒட்டகத்தில கோதுமையை ஏற்றிக்கொண்டு அதிலே எண்ணெயும் எடுத்துக்கொண்டு அப்படியே பைத்து அவர்களே சட்டியில மாவை போடுறாங்க, அவர்களே உணவை தயார் செய்யறாங்க, விறக போட்டி அதிலே நெருப்ப அவர்களே ஊதுறாங்க. வரலாற்றில எழுதுறாங்க, அந்த அடுப்ப ஊதுறதன் காரணமாக அவர்களுடைய வெள்ளையான தாடிகளுக்கு இடையால புகை போற காட்சியை நாங்கள் கண்டோம். உலகத்தினுடைய பெரியோர் பகுதியினுடைய அமீருல் மூமினீன் மக்கள் பட்டினியில் இருக்கும் போது அடுப்பூதி சமையல் செய்கிறார்கள், தானே கொண்டு போய் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை கொஞ்சம் உஷார்படுத்தி அந்த மக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு வாங்க, இப்படி தூரத்தில் இருந்தீங்கன்னா என்னால கவனிச்சு கொள்வது கஷ்டமாகும், இந்த கஷ்டமான நிலைமை நீங்குகிற வரைக்கும் மதீனாவில வந்து இருங்க. அந்த மக்களை கொண்டு வந்து தான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அவங்களோட மகன் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறாங்க, வீட்டில இறைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்கிருந்தோ இறைச்சி கிடைச்சிருக்குது. ஹஜரத் அப்துல்லாஹி பின் உமர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போன உடனே மகன் இறைச்சி சாப்பிடுறத கண்டாங்க. சொன்னாங்க, அப்துல்லா நீங்க செய்யற வேலை நல்லது இல்லை, நீங்க செய்யற வேலை நல்லது இல்லை, மக்கள் எல்லாம் பட்டினியில இருக்கும் போது நீங்க இறைச்சி சாப்பிடுறீங்களே,
அமீருல் முமீனுடைய வீட்டுக்குள்ள எப்படி இறைச்சி சாப்பிட முடியும்? நீங்க உப்பையும் ரொட்டியையும் சாப்பிடுங்க. அலா குபுதன் வமில்ஹா, அலா குபுதன் வமில்ஹா. உமருடைய வீட்டிலையும் ரொட்டியும் உப்பும் மட்டும்தான் சாப்பிடப்படணும்.
நீங்க இப்படி எல்லாம் சாப்பிடாதீங்க. தன்னுடைய மகனுக்கும் சமூகத்தின் பாரத்தை எப்படி சுமக்க வேண்டும்?
மக்களுக்கு இருக்கிறதை கொடுத்துவிட்டு நாங்கள் பட்டினியாக இருக்க தயார் என்று
உலகத்துக்கு அறிவித்த ஒரு மாபெரிய தலைவராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கிருந்து மூன்று விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லிம்களும் படித்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு
அந்த ரமாதாவுடைய வருடம் ஹிஜ்ரி 18ல கையாண்ட மூன்று முக்கியமான விஷயங்கள்.
முதலாவது விஷயம், இது எனக்குள்ள வேலை அல்ல, வந்தா கொடுப்போம் இல்லையா என்ன செய்ய, பொறுப்புணர்ச்சியற்ற ஒரு தலைவராக இருக்கல. ஹஜ்ரத் உமருக்கு காட்டினாங்க, நீங்க ஒரு நாட்டு தலைவராக இருக்கலாம், ஒரு மாகாண தலைவராக இருக்கலாம், ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் ஊரினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு நகரத்தின் தலைவராக இருக்கலாம். முதல்ல அந்த தலைவர்கள் உணருங்க, இதெல்லாம் எங்கட பொறுப்பு தான்,
இது எங்கட மஸ்ஊலியத், எங்கட உயிரை பணையம் வைத்தாவது நாங்க இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எங்களிடத்தில் இருக்கிற பணத்தை இதற்காக செலவழிப்போம், எங்களிடத்தில் இருக்கும் அறிவை இதற்காக செலவழிப்போம், எங்களிடத்தில் இருக்கும் சொத்துக்களை இதற்காக செலவழிப்போம்
என்று முன்வரக்கூடிய தலைவர்களாக முஸ்லிம் தலைவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது விஷயம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 9 மாத கால கஷ்டங்களை வெற்றி கொள்றதுக்கு கையாண்ட இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அவங்களோட கவனத்தை திருப்பினாங்க.
அல்லாஹ்விடத்தில் அழுங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, பாவங்களினாலதான் இப்படியான நிலைமைகள் வருகிறது, அந்த நிலைமைகளை நிறுத்துவதற்கு அந்த நிலைமையை ஏற்படுத்திய ரப்ப சந்தோஷப்படுத்துறதை தவிர வேறு வழியே இல்லை.
ஹதரத் உமர் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க,
நாவில் இருந்து இஸ்திக்பார் நிற்காது, இஸ்திக்பார் செய்து கொண்டே இருப்பாங்க.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல நாங்க பார்த்தோம், அந்த வறுமையான காலம், பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டிருக்கிற காலத்துல பார்த்தோம், இஷாவை தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து வீட்டுல தொழுவாங்க, தொழுதுட்டு மதியாவை சுத்தி மக்களுடைய நிலைமைகளை பார்த்து விட்டு வந்து திரும்பவும் முசல்லாவில ஏறுவாங்க. அதுல துபரது எல்லாவோ அன்பு ஏறி நின்று சொன்னா சுபகுடைய வாங்கு வரைக்கும் அழுது 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 தொழுவாங்க. அதுல துபரது எல்லாவோ அவங்கள தொழுகையில கேட்கும், அல்லாஹும்ம லா துஹ்லிக் உம்மத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி, யா அல்லாஹ், இந்த உமர் ஆட்சியில இருக்கிற நேரத்தில், இந்த உமர் ஆட்சியில இருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அழிச்சிடாதே யா அல்லாஹ்.
அல்லாஹும்ம அர்ஃபா அன்னல் கலா, யா அல்லாஹ், பொருள்கள் விலையேறி இருக்குது, அந்த விலையேற்றத்தை இல்லாமலாக்குவாயாக. மேலும் துஆ செய்வாங்க,
யா அல்லாஹ், வளமையாக உதவி செய்தவங்க கூட இயலாமையாகி விட்டாங்க,
எங்கட சக்தி எல்லாம் குன்றி போய்விட்டது, எங்களை நீ இயலாதவனாக ஆக்காதே, எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்களுக்கு உதவி செய்வாயாக. அழுது கொண்டே இருப்பாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க. ஹுத்பாவுக்கு எழும்பினாலும் அழுவார்கள்,
சுத்தி இருக்கிற மக்களும் அவர்களுடைய பயானை கேட்டு அழுவாங்க. அதுல துமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை இப்படியே உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மூணாவது விஷயம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆவோட மட்டும் நிக்கல, அவர்களோட தலைவர் என்ற வகையில மாத்தியத்தான அதாவது உலக மட்டத்தில் உள்ள முயற்சியையும் அவங்க செஞ்சாங்க. அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த பல ஊர்களுக்கு கடிதம் எழுதினார். அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக இருந்தாங்க,
கடிதம் எழுதுறாங்க, மதீனா இறக்குது, மதீனா மௌனமாகிறது, அல் கௌஸ் அல் கௌஸ், அவசரமாக உதவி அனுப்புங்க, அவசரமாக உதவி அனுப்புங்க.
அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு
கடிதத்தை பார்த்த உடனே, ஜனாதிபதியுடைய கடிதம் வந்திருக்குது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது,
பதில் அனுப்புறாங்க, நான் உங்களோட பாரத்தை உணர்ந்திருக்கிறேன், நான் இப்ப உங்களுக்கு உதவி அனுப்ப போகிறேன். முதலாவது ஒட்டகம் மதீனாவுக்குள்ள நுழையும் போது கடைசி ஒட்டகம் எகிப்தில நிற்கும்,
அந்த அளவுக்கு உதவி அனுப்ப போறேன். ஒட்டகம் என்பது ஒரு கப்பலை போன்றே, அரபிகள் சொல்வாங்க சஃபீனத்து ஸஹ்ரா, பாலைவனத்தினுடைய கப்பல் என்றே. அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு 1000 ஒட்டகங்களுக்கு கோதுமை மாவு அனுப்புறாங்க, கடல் வழியாக 20 கப்பல்களுக்கு ஜெய்தூனுடைய எண்ணெய் அனுப்புறாங்க. மறுபக்கம் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கடிதம் பறக்குது, அவர்களும் அனுப்புறாங்க 3000 ஒட்டகங்கள்ல அவர்கள் கோதுமை மாவு அனுப்புறாங்க, 3000 உடுப்புகள் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஷாம் சிரியாவினுடைய தலைநகரத்தில் ஹஜரத் முஆவியா இருக்கிறாங்க, அவருக்கும் உதவி கேட்டு கடிதம் போகுது, அவரும் 3000 உடுப்பு 1000 ஒட்டகங்கள்ல. மற்ற பக்கம் ஈராக்கில இருந்து வருகிறது, யமன்ல இருந்து வருகிறது. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கடிதங்களை அனுப்பிட்டு ஒவ்வொரு பகுதியாக மக்களை பிரிச்சு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அதற்கு ஒவ்வொரு குழு போட்டாங்க நிவாரணங்களை பங்கிட. நிவாரணங்கள் அகதிகளுக்கு நிவாரணம் பங்கிட ஒரு அமீருக்கு கீழால ஒரு குழு. இஷாவுக்கு பிறகு அந்த தலைவர் மார்களை கூப்பிட்டு கேட்பாங்களாம், எத்தனை பேர் நாங்க கொடுத்த உணவை சாப்பிட்டாங்க? ஒவ்வொரு நாளும் வரும், 7000 பேருக்கு இன்றைக்கு உணவு கொடுத்திருக்கிறோம், 11000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். இப்படி சொல்லி சொல்லி 60000 வரைக்கும் அந்த நிவாரண உதவிகளை பற்றிய செய்தி வந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைத்து உதவிகளும் வந்து எல்லாம் பங்கிட்டு முடிச்சிட்டாங்க, எல்லாம் பங்கிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் பிரச்சனை முடியல, பிரச்சனை முடியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், சஹாபாக்களுக்கும் இப்படி பிரச்சனை வந்திருக்கிறா, அவங்களும் மோசமா? இல்ல, சஹாபாக்கள் மோசமல்ல, சஹாபாக்கள் சிறந்தவர்கள். ஆனால் பின்னால வரக்கூடிய எங்களை போன்ற மோசமானவர்களுக்கு இப்படியான நிலைமை வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு படிப்பிக்கிறதுக்காக அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அப்படி நிலைமையை ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் எல்லா நாடுகளில் இருந்து உதவி வந்தும் கப்பல் கப்பலாக வந்து இறங்குது, ஒட்டகம் ஒட்டகமாக வந்து இறங்குது, நிவாரண பணியாளர்கள் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. முடியும் போது திரும்ப வரும ஆரம்பிக்குது, வரும முடியவில்லை. என்ன செய்யறதென்று ஒருத்தருக்கும் புரியல. இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ள ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உமர புத்திசாலி என்று நினைச்சு கொண்டிருந்தேன், புத்திசாலியாக நடக்க சொல்லுங்கண்டா. இத போய் அவர் சொல்றாரு, அப்பாவை நாங்க கனவில கண்ணோம், இப்படி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் யோசிக்கிறாங்க, என்னவோ ஒரு தவறு எங்களால நடந்திருக்குது. அதனாலதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க இந்த உம்மத்துடைய முல்ஹம் இல்ஹாம் கொடுக்கப்பட்ட நபர், எனக்கு பிறகு நபி வரப்போறதில்லை, வாரதாக இருந்தால் உமர் தான் வருவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் ஹஜ்ரத் உமர் வரும் பாதையில பயணிக்கிறதுக்கு பயப்படுறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யோசிச்சு முடிவெடுத்தாங்க, நான் தனிப்பட்ட முறையில தான் துஆ செஞ்சேன், அதுக்கு பிறகு உதவி கேட்டு கடிதம் அனுப்பினேன். அதற்கு முதல்ல நான் செஞ்சிருக்க வேண்டிய வேலை எல்லா மக்களையும் எடுத்து இஸ்திஸ்கா தொழுதிருக்கோம், அல்லாஹ்விடத்தில கூட்டாக கேட்க முன்பு மக்களுக்கு கடிதம் அனுப்பி உதவி கோரியது நான் செய்த தவறாக பார்த்திருப்பாங்க போல. ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து அனைவர்களையும் வைத்து அந்த மைதானத்திலே இஸ்திஸ்காவுடைய தொழுகை நடக்குது. அழுது அழுது துஆ செய்றாங்க. சுபஹானல்லாஹ், தொழுது முடிந்து போறதுக்கு இடையில மதீனாவில மழை பெய்ய ஆரம்பிக்குது. 9 மாசத்துக்கு பிறகு கிராமங்கள்ல இருந்து காட்டரபிகள் வர்றாங்க, வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க வரும்போதே பார்த்தோம் கருப்பு நிற மேகக்கூட்டம். அந்த மேகத்தில இருந்து சத்தம் வருகிறது, அந்த மேகத்தில் இருந்து சத்தம் வருகிறது. அல் கௌசியா அபா ஹப்ஸ், ஏ அபு ஹப்ஸ், உமரே, நீங்க கேட்ட உதவிக்காக நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். கையேந்துகிறார்கள், அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த நெருக்கடி மற்ற நெருக்கடிகளை விட வித்தியாசம். சில பேர் நினைக்கிறாங்க வறுமையும் பஞ்சமும் சுனாமி போல வந்துடும் என்று, ஒரே அடியாக அடித்து தாக்கிட்டு போயிடும், அல்லது சூறாவளி மாதிரி வந்து 200-300 வீடுகளை சேதப்படுத்திட்டு போயிடும் என்று. பஞ்சம் அப்படி இல்லை, மெதுமெதுவாக வரும், அரித்து கொண்டே இருக்கும். முழுமையாக அரிக்கிற வரைக்கும் வெளியில தெரியாது.
நாங்க 6 மாசத்துக்கு முன்னால எப்படி எல்லாம் வரும் என்று கருதினோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனி அடுத்தது இருக்கிற பயங்கரமான இடம். இந்த கட்டத்திலே முதலாவது அல்லாஹ்விடத்தில் அனைவர்களும் திரும்புவோம், மஸ்ஜிதுகளிலே பூர்த்தியாக அனைவர்களும் ஜமாத்துடன் தொழுவோம், தொழுகைகளுக்கு பிறகு அதிகமாக இஸ்திக்பார் செய்வோம், தஹஜ்ஜுதில் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அடுத்த கட்டமாக ஊரில் உள்ள தனவந்தர்கள், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவர்களும் இணைந்து இல்லாத மக்களுக்காக உதவி செய்கின்ற, உதவி கரம் நீட்டுகின்ற, அடுத்த வீட்டையும் பார்த்துக் கொள்கின்ற, அடுத்த வீட்டிலே சமைக்கிறார்களா, அடுத்த வீட்டிலே பசியுடன் இருக்கிறார்களா என்று கவனிக்கும் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு முஸ்லீமாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்காக அன்னதானங்களை வழங்கி, உணவுகளை வழங்கி அந்த மக்களுடைய கல்வையும் அவர்களுடைய உள்ளங்களையும் சந்தோஷப்படுத்தி முஸ்லிம்களுக்கு உதவிய ஒரு மனிதனாக நாங்கள் இருக்க முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நபர்களின், எந்த மனிதர்களின் எந்த பாவத்தின் காரணமாக இந்த நெருக்கடியான நிலைமையில் மாட்டியிருக்கிறோமோ யா அல்லாஹ் இந்த அந்த பாவங்களை மன்னித்து இந்த நெருக்கடியை நீக்கிடுவாயாக. ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை விடவும் உன்னுடைய ரஹ்மத் மிக விசாலமானது. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை பார்த்து நீ கோபம் கொள்வதா கொள்ளாமல் உன்னுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை வைத்து எங்கள் அனைவர்களை மன்னித்திருவாயாக. ரிஸ்க்கிலே பரக்க செய்வாயாக. பூமியில் உள்ள பரக்கத்தின் கதவுகளை திறப்பாயாக. வானத்தில் உள்ள கதவுகளின் பரக்கத்தின் கதவுகளை திறப்பாயாக. அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பலகீனமாக இருக்கும் இந்த காலத்திலே பட்டினியிலே யாருக்கும் மரணத்தை உண்டாக்காதயா அல்லாஹ், பட்டினியினால் யாருக்கும் மரணத்தை உண்டாக்கிறாதயா அல்லாஹ். எல்லா மக்களுடைய மனக்குமுறல்களையும் கண்ணீர்களையும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறவன் நீ யா அல்லாஹ். அனைவர்களுடைய கஷ்டங்களையும் போக்கி ஆபியத்தையும் ரிஸ்க்கு விஸ்தீரணத்தையும் நீ கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் கஷ்டவாளிகளுக்கு கை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய ரிஸ்க்கிலே பரக்க செய்வாயாக. அவர்களுடைய நோய் நொம்பலங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்தருள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.